விடலில் அடியார் உடல் இளமே மண்ணும் உத்தர கோஷ மங்கைக்கு அரசே மடலின் மட்டே மணியே முதேயன் மதுவெள்ளமே. கடலினுள் நாய் நக்கி ஆங்கு ஆங்கு என்பது உவம உருவு. கடலினுள் நாய் நக்கி ஆங்கு, நாய் நக்கியதை போல் கடலினுள் நாய் நன்றாக பருக அதற்கு இயல்பு இடம் கொடுக்க நாயின் இயல்பானது வாய் வைத்து உறிஞ்சி ஏனைய விலங்குகளைப் போல நன்றாக பருகுவதற்கு இடம் கொடுக்காது. பருகக்கூடிய ஒரு பொருள் சிறிய அளவில் இருந்தால்தான் அது பெரிய அளவில் இருக்கும் பொழுது அதை நன்றாக உளமாற பருகலாம். கடலிலே நன்னீர் கடல் என்று கொள்ள வேண்டும். நன்னீர் கடலிலே நன்னீரானது நிரம்பி இருந்தாலும் கூட ஏனைய விலங்குகள் தத்தம் இயல்பிற்கு ஏற்ப அதை உளமாற பருகும் பொழுது நாய் மட்டும் தன் இயல்பிற்கு ஏற்ப அதனை நக்கித்தான் பருகும் என்பது இங்கு உவமன். கடலினுள் நாய் நக்கி அங்கு, கடலுக்குள்ளே நாயானது தன் இயல்பிற்கேற்ப அதனை உளமுற்ற பருகாது, நக்கி பெறுகிறதை போல நக்கி பெறுகிறது சிறிது சிறிதாக பெறுகிறது. அப்ப இடைவிட்டு பெறுகுதல் என்று பார்க்கின்றோம். இடைவெளியின்றி பருக அதற்கு இயல்பு இடம் கொடுக்க அதனுடைய இயல்பானது இடைவிட்டு பருகுவதற்கு தான் இடம் கொடுக்கும். திருவுருளை இடைவிட்டு தூக்கின்ற அந்த நாயின் இயல்பு கொண்டவன் நான் என்று ஒரு நாயின் இயல்பினை எடுத்து காட்டுகின்றார். நாயினுடைய இயல்பு நாயே என்று சொல்வதற்கு பல காரணம், அதே ஒரு காரணத்தை இங்கு சொல்கின்றார். நாயின் இயல்பிற்கு ஏற்ப திருவுருள் முற்ற எனக்கு கிடைத்தாலும் கூட அதனை முற்ற பெருக என்னுடைய இயல்பு இடம் கொடுக்கவில்லை, அதனை நான் சிறிதாகவே பருகின்றேன். அவ்வாறு சிறு சிறிதாக பருகுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், என் சிந்தனையானது இறைவன் திருவடியிலே இடையீடின்றி இருக்கவில்லை. அது எப்படி இருக்கின்றது? உலகியல் குறுக்கிட்டு அந்த சிந்தனைக்கு இடையூறு செய்கின்றது என்பது. ஆகவே நிரம்பி இருக்கின்ற கடலிலே உளமாற பருகாது, அவ்வப்போது சிறு சிறிதாக பருகின்ற நாயினைப் போல என் திருவுருளை பருகின்ற நான் உள்ளம் விடல் அறியேனே என்று சொல்ல, இந்த ரெண்டு இடத்துல விடல் சொல்ல வருது இந்த பாட்டுல. விடல் உள்ளம் விடல் என்றால் செலுத்துதல், முற்ற செலுத்துதல், விடுதல்னா கைவிடுதல் என்ற ஒரு பொருள் வேற ஒரு பொருள். இங்கு விடல் என்பதற்கு முழுவதுமாக ஈடுபடுதல் என்ற பொருள். விடல் என்பது ஈடுபடுதல் என்ற பொருளை தரும், கைவிடுதல் என்ற பொருளை தரும். கடலினுள் நாயினக்கி அங்கு உன் கருணை கடலின், உன்னுடைய கருணையாகின்ற கடலின் கண் என்ற ஏழாவற்றில் உருவை விரித்துக் கொள்ள வேண்டும். கருணையே கடலாக இருக்கின்றது உருவகம். கருணை வந்து பெருமாடத்தில் எல்லையற்றி இருக்கின்றது. ஆகவே எல்லையற்று இருக்கின்ற ஒரு பொருளை கடல் என்று சொல்வது இலக்கிய மரபு. கடலுக்கு கூட எல்லை உண்டு, ஆனால் எல்லையற்ற பொருள் என்பதை சுட்டுவதற்காகத்தான் கடல் என்று சொல்கிறார். இப்ப நாம் அறிந்த பொருளிலே எல்லை அறியப்படாத கடல், இது பார்வைக்கு தூண்டுவதுதான் உண்மை. இப்ப வந்து நாய் வந்து நக்கி பருகின்றது, பருகும் பொழுது அது உள்ளம் செலுத்தாத பருகுவதை போன்று தோன்றுகின்றது. அந்த தோற்றம் தான் உண்மை. உண்மையிலேயே நாய் வந்து உள்ளம் ஈடுபடாது பருகின்றதா என்று நமக்கு தெரியாது. என்ன கவனிச்சுங்க, நாயானது உள்ளத்தோடும் பருகலாம், ஆனால் நாய் பருகின்ற தோற்றம் என்பது அதை போல ஒரு மனிதன் பருகினான் என்று சொன்னால் அவன் உள்ளம் செலுத்தாது பருகின்றான். நாயினுடைய தோற்றத்தை போல ஒரு மனிதன் அவன் வந்து நக்கி பருகிறான் என்று சொன்னால் அவன் உள்ளம் செலுத்தாது பருகின்றான் என்பது பொருள். ஆனால் நாயினுடைய நிலையிலே அது வந்து உள்ளம் செலுத்தியும் பருகலாம், இது தோற்றம் தான் உண்மையாக வருகின்றது. அதுபோல கடல் வந்து எல்லை விரிந்து காணப்படுகின்றது தோற்றத்திற்கு. கடலுக்கும் எல்லை உண்டு, எல்லை இல்லாத பொருளே உலகத்தில் இல்ல, எல்லை இல்லாத பொருள் ஒன்றுதான், சுகம் மட்டும்தான் எல்லை இல்லாத பொருள். ஆனால் நம் பார்வைக்கு எல்லையின்றி விரிந்திருப்பதை போல கடல் தோன்றுவதனால எல்லையில்லாத பொருளுக்கு அது உண்மையாக வருகின்றன. பெருமானைப் போலவே பெருமானுடைய கருணையும் எல்லையற்றது. பெருமானை சேர்ந்த எல்லாமே எல்லையற்றவை. பெருமான் எல்லையற்றது என்று சொன்னால் அவருடைய ஆற்றல் எல்லையற்றது, அவருடைய கருணை எல்லையற்றது என்று பார்க்கின்றோம். அவருடைய அறிவு எல்லையற்றது என்று பார்க்கின்றோம். அவருடைய குணங்களும் எல்லையற்றவை, அதான் அனந்த கல்யாண குணங்கள். அவருடைய குணங்கள் எல்லையற்றவை, இது ஒன்னார் என்னன்னு எண்ணி சொல்ல முடியாது. அதே போல கருணை கடலின், உன்னுடைய கருணையாகின்ற எல்லையற்ற அந்த கடற்புறத்தின் கண், கடலின் கண், உள்ளம் விடல் அறியேனே, உள்ளம் செலுத்துவதற்கு முடியாது இருக்கின்ற எண்ணெய். உள்ளம் விடல் என்று சொன்னால் உள்ளம் செலுத்துதல், உள்ளம் ஈடுபடுதல். நாயின் இயல்பை ஒத்து என்னுடைய இயல்பு எவ்வாறு இருக்கின்ற சொன்னால், கருணை கடலானது கண்ணெதிரே காணப்பட்டாலும் அதிலே மனம் ஈடுபட மாட்டேன் என்கின்றது. ஈடுபட மாட்டேன் என்கின்றது என்று சொல்லக்கூடாது, நேரடியா அப்படிதான் இருக்கு. உள்ளம் விடல் அறியேன், அறியன் என்றால் மாட்டாதவன், முடியாதவன். அருமை என்பது முடியாத தன்மையை குறிக்கின்றது. உள்ளம் செலுத்த மாட்டாதவன் இருக்கு, ஆனால் ஊமைக்கேற்ப சிறிதுதான் உள்ளம் செலுத்துகின்றேன், முற்றும் உள்ளம் செலுத்துதல் என்று உவமைக்கேற்ப பொருள் கொள்ள வேண்டும். என்ன உவமை கொடுத்திருக்கிறாரோ அதுக்கேற்ப பொருள் கொள்ள வேண்டும். ஆகவே உன்னுடைய கருணை கடலே பருகுகின்ற எண்ணம் இல்லாதவன் என்று பொருள் கொள்ளக்கூடாது. அப்படி பாடல் அப்படி இருக்கு, உள்ளம் விடல் அறியன் என்று சொன்னால் உன் கருணை கடலை பருகுவதற்கு எண்ணம் இல்லாதிருக்கின்றது. ஆனால் எண்ணமானது இடையீடின்றி இல்லாதிருக்கின்றேன், சிரிச்சிறிதே பருகின்றேன் என்று விட தொடர்ந்து இடையீடின்றி வருக மாட்டாதவனாக இருக்கின்றன. அதற்கு காரணம் வாசனாமலம் தாக்குதல். கடலினுள் நான் இணக்கி அங்கே உன் கருணை கடலின் உள்ளம் விடல் அறியேனே விடுதி கண்டாய், அப்படிப்பட்ட என்னை நீ விடுதி கண்டாய். விடல் அறியேன் என்பது வந்து தன்மை, அந்த தன்மையை படற்கையாக மாற்றுகின்ற அப்படிப்பட்ட என்னை, அப்படிப்பட்ட ஒருவனை நீ விடக்கூடாது. எனக்கு உன்னிடத்திலே இடையீடின்றி உள்ளம் செல்லாவிட்டாலும் நீ உன் திருநூலினாலே அந்த உள்ளமானது நெகிழாத வண்ணம் உன் திருநூலிலே அதை நீ பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். விடல் அறியே நீ விடுதி கண்டாய், இங்க விடுதி கண்டாய் என்பது கைவிட்டு விடாதே. விடலில் அடியார் உடல் இளமே மன்னும் உத்தர கோசம் அங்கைக்கு அரசே. விடல் இல் அடியார், இந்த விடல்ங்கிறது கைவிடுதல், இந்த விடல் என்பது செலுத்துதல். விடல் இல் அடியார் என்று சொன்னால் பெருமாளுடைய திருநூலை பிடித்துக் கொண்டு, சிக்கனை பிடித்துக் கொண்டு அதை நெகிழ விடாதிருப்பவர்கள். என் கோமானை விடுவேனல்லேன் என்று போத்தினேன் போல, கற்பகமே யானுன்னை விடுவேனல்லேன் கனகமா மணிந்திருக்கும் கடவுளானே என்று அப்புறம் சொல்ற பெருமானே உன்னை நான் பிடித்துக் கொண்டேன், நீ நான் விடமாட்டேன். ஏன் பிடித்துக் கொண்டேன் விடமாட்டேன்னு சொல்றாரு, இந்த மனமானது நிலையில்லாதது, உடம்போ நிலையில்லாததும் நீசமானதும், புலால் உடம்பு, புலால் உடம்பிற்குள்ளே இல்லாத மனம். மனமானது ஒரு பொருளை பிடித்துக் கொண்டு அந்த பொருளையே பிடித்துக் கொண்டிருக்காரு. ஒரு கிருமி ஒரு பொருளை பிடித்துக் கொண்டு ஏற்கனவே பிடித்துக் கொண்டிருக்கிற பொருளை விட்டுவிடும். அதே போல மனமானது புதிய பொருளை பிடித்துக் கொண்டு பழைய பொருளை விட்டுவிடும். நம்ம எத்தனை பொருளை மாத்தி மாத்தி நினைச்சுட்டே இருக்கோம், ஒரே பொருளை நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு பொருளையே நினைத்திருப்பவர்கள் உயர்ந்த ஞானிகள். ஒரு நிறைய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தம், ஒரே பொருளை நினைச்சிட்டு இருக்காரு. அவர் காரைக்காலம் வேற ஒரே பொருள் நினைத்துக் கொண்டிருந்தார். ஒன்றே என் உள்ளத்தில் உள்ளடைத்தேன், ஒன்றே நெய்ந்தொழிந்தேன். அந்த நிலை இன்னும் வரல. அது கிருமி போல ஒன்றை பற்றி ஒன்றை விட்டு உழல்கின்ற கிருமி போல என் உள்ளமானது புதிய பொருளை பிடித்துக் கொண்டு பழைய பொருளை விட்டு நீங்கிவிடும். அப்படிப்பட்ட நெஞ்சம், புலால்மயமான உடம்பு, புலால்மயமான உடம்பிற்குள்ளே நிலையில்லாத ஒரு நெஞ்சம் இருக்கின்றது. அந்த நெஞ்சத்திற்குள்ளே நின்னை நினைவதற்கு நீ வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றாய், நின்னை நினைய நீ தந்திருக்கின்றாய். நான் உடனே உன்னை பிடித்துக் கொண்டேன், இந்த இது வந்து ரேர் சான்ஸ், இதை நான் விடுவேனா என்று கேட்கின்றார் பெருமான். நிற்பதத்து இல்லாத நெஞ்சந்தன்னுள் நிலாவாத புலாலுடம்பே புகுந்து நின்ற கற்பகமே, யான் உன்னை விடுவேனல்லேன். இவ்வாறு அவருடைய அருமை பெருமை அறிந்து அந்த பெருமானுடைய காட்சி கிடைத்த போது அவன் இஸ்கனை பிடித்து கைவிடாது நெகிழ்விடாது இருக்கின்ற மெய்யடியார்கள், அந்த மெய்யடியார்களுடைய உடல் இல்லமாக கொண்ட பெருமான், அந்த மெய்யடைய உடம்பினையே கோயிலாக மாற்றிக்கொண்டான் பெருமான். விடல் இல் அடியார், கைவிடுதல் இல்லாத அடியார், உடல் இளமே மன்னும், அவருடைய உடலை இல்லமாக மன்னும். இளம் என்பது அங்கு வந்து இடைக்குறைன்னு சொல்லுவாங்க, இல்லம் என்ற சொல் இடைக்குறைந்து இளம் இல்லாயிரு, உடல் இளமே மன்னும். உடம்பை பெருமான் தனக்குரிய இடமாக கொண்டிருக்கிறார் சொன்னால் எப்படின்னா, உடம்பிற்குள் உள்ளம் இருக்கின்றது, உள்ளத்தை கோயிலாகவும் உடம்பிலே ஆலயமாகவும் கொண்டிருக்கின்றான். பெருமானுடைய திருக்கோயில் சொன்ன பெருமான் எழுந்துள்ளிருக்கின்ற கருவறைக்கு கோயில் பெயர், உண்மையில விமானத்தோடு கூடிய அந்த கருவறைக்கு தான் கோயில் என்று பெயர். அதற்கு வெளியே இருக்கின்ற சுற்றுகளுக்கு தான் ஆலயம் என்று பெயர். உள்ளம் பெருங்கோயில், ஊருடம்பு ஆலயம். ஆகவே பெருமான் எந்த உடம்பினையே ஆலயமாக கொண்டிருக்கிறார் சொன்னால், உள்ளத்திலே அந்த தன் உருவை பதித்திருக்கிறான் படமாக என்னுள்ளே தன் இடைப்போது அவையளித்து இடமாக கொண்டிருந்து ஏகம்பம் ஏகிறான். உள்ளத்திற்குள்ள இறைவன் காட்சி தருவதனாலதான் உடம்பு வந்து ஆலயமாகின்றது. ஒரு பெரிய கோயில் இருக்கு, பார்ப்பதற்கு கோயில் போல இருக்கு. இடிபாடு போயில் ஆர்கியாலஜி சபைகள் எல்லாம் வந்திருக்கு, டூரிஸ்ட் எல்லாம் போய் பாக்குறாங்க. அந்த கோயில் பதில் சூழலோட அழகா இருக்கு, உள்ள பூந்தோட்டங்கள் வளர்த்திருக்காங்க, பைசாக்கா எல்லாரும் போய் பாக்குறாங்க. ரெண்டு பிராகாரம், மூணு பிராகாரம் இருக்கு, கொடிமரம் இருக்கு, வரிபீடம் இருக்கு, மகாமண்டபம் இருக்கு, அர்த்த மண்டபம் இருக்கு, கருவறை இருக்கு, உள்ளுக்குள்ள பெருமான் மட்டும் இருந்த அதை கோயில் சொல்ல முடியுமா? கோயில் சொல்ல முடியாது. அது என்ன, அருகில்லாத சபையை வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க, பழமை சின்னத்தை காப்பாத்து. அது ஒரு லிங்கத்தை வச்சு வழிபடலாம் முடியாதுன்றாங்க, எல்லாம் இதை மாத்தாதீங்க, சட்ட இடம் இருக்காது. ஏற்கனவே ஒரு பெருமான் தரவுனா அது வழிபாடுறதுக்கு அவங்க இடம் கொடுப்பாங்களே தவிர, அது வேணா ஒரு ஆற்றி இருப்பான். இப்ப அது வந்து அதை யாரும் கோயில் போய் பார்க்க மாட்டாங்க, பெருமானை தரிசிக்க வேண்டும் என்பவர்களை அதை பார்க்க மாட்டார்கள், பொழுது போகாதவர்கள் வேணும் அதை பார்ப்பார்கள். அப்ப உள்ளத்திலே பெருமான் இருக்கும்போதுதான் உடல் கோயிலாகும். கருவறைக்குள்ள பெருமான் இருந்தாதான் இது புற சுற்றுகளோடு கூடியது கோயிலாகும். கருவறையிலே பெருமான் இல்லை என்று சொன்னால் பெருமான் இல்லாத இடம் கோயிலாகாது. பார்ப்பதற்கு கோயில் போல தோன்றினாலும் ஒரு நெல்லு, நெல்லுக்குள்ள அரிசி மணி இருக்கின்றது, பதடி என்று சொல்வார்கள், நெல்லை போலவே இருக்கும், அது தொட்டா சொங்கின்னு போகும், அதுக்குள்ள அரிசி மணி இருக்காது. பார்ப்பதற்கு நெல்லை போலவே அதுவும் இருந்தாலும் கூட அதனை நெல் என்று சொல்வதில்லை, அதனை பதடி என்று சொல்கிறார்கள். என்ன காரணம்? அதற்குள்ளே அரிசி மணி இல்லை. அதே போல யாருடைய உள்ளத்திற்குள்ளே இறைவன் இல்லையோ அவர்கள் அவர்கள் உடத்தை அவர்கள் உடலை இறைவன் வந்து இல்லமாக கொண்டிருக்கிறார் சொல்வதற்கு முடியாது. இப்பொழுது விடலில் அடியார் உடல் இளமே மன்னும் என்று சொன்னதால பெருமானை விடாது நெஞ்சத்தினாலே நினைக்கின்றார்கள். அந்த காரணத்தினாலே அவர்கள் உடம்பை பெருமான் தனக்கு இல்லமாக கொண்டிருக்கின்றான். அதான் நேர்மையான பெருமான் உடம்பை இல்லமாக கொண்டிருக்கிறான்னா அழுக்கு உடம்பு, இது புலால் உடம்பு, கணந்தொருள் நாறுகின்ற உடம்பு, இந்த நாற்ற உடம்பினை பெருமான் எவ்வாறு இடமாக கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு கேள்வி வரும். பெருமான் இடமாக கொண்டிருப்பது கருணையினாலே, உள்ளமாகின்ற கருவறைக்குள்ளே அவர்கள் இறைவனை எழுந்துள்ளிருப்பதனால மாறினாலும் உடலாகின்ற ஆலயத்தை அவன் தன்னதாக கருதுகின்றான். அப்ப வந்து புன் புலாலக்கை புரைபுரைகனிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என் என்பதாம் உரிக்கு எளிவாயாண்ட ஈசனே மாசிலாமணியே. இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டாய், இனி உன்னை என் இறக்கேனே. பெருமானே நீ என் உடலையே இடமாக கொண்டாய், இனி உன்னை என் இறக்கேன் என்று கேட்கிறான். பொருள் உடம்பே இடமாக கொண்டிருக்கா, பெருமாள் நேரடியா உடம்புல இருக்கார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, உடம்புக்குள்ளே உள்ளத்தில் இருக்கின்றார் என்பதுதான் அதுக்கு பொருள். அந்த பொருள் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா திருவாசத்துல விளக்கமாக தெரியாத பொருளுக்கெல்லாம் அப்பிரபுமான் தேவாரத்துல விளக்கம், அப்பிரபுமான் தேவாரம் முன்னாடி வந்தது, இருந்தாலும் அது விளக்கம் அமைஞ்சிருக்கு. எந்தெந்த இடத்துல திருவாசத்துல வந்து டக்குன்னு பொருள் புரியாதோ, எந்த ஈசா உடல் இடம் கொண்டா யான் எதிர்க்கிறன் மாறி இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டா இனி உன்னை எண்ணிறக்கேனே. உடல் இடம் கொள்ளுதல் என்று என்ன என்றால் உடம்பிற்குள்ளே உள்ளத்தை இடமாக கொள்ளுதல், உள்ளத்திற்குள்ளே புகுந்திருப்பதுதான் உடல் இடம் கொள்ளுதல். கருவறைக்குள்ளே இறைவன் வந்துட்டான்னா பின் மதில் சுவர் வரையும் இறைவன் இருக்கிற இடமாகவே கருதப்படும். அதனால்தான் அதை தூய்மையா வைத்துக் கொள்ள வேண்டும் ஆயிடும். இப்ப கோயில் என்று எல்லாத்துக்கும் பேராயிடும். கருவறைக்குள் பெருமான் இருந்தால், பெருமான் கருவறைக்குள் இல்லை என்று சொன்னால் எதுவும் போயிடா. அப்ப நிற்பதுத்து நில்லாத நெஞ்சந்தன்மை நிலாவாத புலால் உடம்பே புகுந்து நின்ற கற்பகமே, புலால் உடம்பே புகுந்து நின்றான் இருக்கு, ஆனா நெஞ்சத்திற்குள் புகுந்து நின்றான்பதுதான் அது விளக்கம். நிற்பதுத்து நில்லாத நெஞ்சந்தன்னுள் நிலாவாத புலால் உடம்பே உடம்பின்கண் நிற்பதுத்து நில்லாத நெஞ்சந்தன்னுள் புகுந்து நின்றார் என்று அதற்கு அன்வயம் பொருட்கோள். நிலாவாத புலால் உடம்பே புகுந்து நின்றன் யாத்திரை பொருட்கொள் கொள்ளக்கூடாது. நிலாவாத புலால் உடம்பே என்றால் புலால் உடம்பின்கண் நிற்பதுத்து இல்லாத நெஞ்சந்தன்கள் புகுந்து நின்ற என்று அதுக்கு பொருள். இப்ப பெருமாள் உடலை இடமாக கொண்டிருக்கிறான்னு சொன்னா எந்த உயிர் இறைவனை இடைவிடாது சிந்திக்கின்றதோ அந்த உயிரின் உடம்பை இடமாக கொண்டிருக்கிறான். அதுதான் எழுந்தருளும் கோயில், அதான் ஜங்கமலிங்கம். அடியார்களுக்கு தான் ஜங்கமலிங்கம் பேரு, போற வரனுக்கு தான் ஜங்கமலிங்கம் பேரு. யார் இறைவனை இடைவிடாது சிந்திக்கிறார்களோ அவர்கள் உடம்பை கோயிலாக நினைக்க வேண்டும். அவர்கள் உடம்புதான் கோயில், பொன்னிடும் கோயில், அதுதான் நடமாடும் கோயில். எல்லா மனிதர்களும் நடமாடும் கோயில் இல்ல, அடியார்கள் மட்டும்தான் நடமாடும் கோயில். நடமாடும் கோயில்னு வருது, சிந்தனை இறைவிடத்திலே வைத்திருப்பவர்களுடைய உடம்புக்கு தான் அந்த பேர் நடமாடும் கோயில். இப்ப விடலில் அடியார் உடல் இளமே மன்னும் உத்தர கோச மங்கைக்கு அரசே, அவர்கள் உடம்பினை இடமாக கொண்டு புரிந்தி இருக்கின்ற உத்தர கோச மங்கைக்கு அரசனே, மடலின் மட்டே, மடல் என்பது பூ இதழ், பூ இதழிலே கசிகின்ற தேனே, பூவிற்குள் இருக்கின்ற தேன் சில நேரங்களிலே பூ இதழிலும் துளிக்கும் கசியும் தேன் பொங்கும் பொழுது. அதுபோல பெருமானே தொட்டளவிலே எனக்கு இருக்கின்ற பெருமான் நீ, அதாவது பெருமான் தன் கருணையினாலே தன் அடியார்களுக்கு தன்னை மறந்திருக்கின்ற நிலையிலும் நினைவூட்டுவதற்காக வெளியிலே எளிவருகின்றான். வெளிவந்த என்று சொல்வார், வெளிவந்த வெளிவந்த கருணை, மடலின் மட்டே, ஒரு பூவினுடைய தேனானது உள்ளே இல்லாமல் அதனுடைய இதழிலும் துளிக்கின்றது, அது கருணையினாலே. மடலின் மட்டே வெளிவந்த பிரான் என்று மணியே, என்னுடைய அறியாமையாக இருளில் நீக்குகின்ற மாணிக்க ஒளியே, மணியே அமுதே, என்னுடைய பிறவி பயத்தை நீக்குகின்ற, பிறவி நோயை நீக்குகின்ற, என்னுடைய அருட்பசியை போக்குகின்ற, பிறவி நோயை நீக்கி அருட்பசியை தீர்த்து தீர்க்கின்ற ஆறாமுதமே அமுதே, என் மது வெள்ளமே, என்னுடைய இனிமைக்கு காரணமாகின்ற வெள்ளமே, தேனே மடலின் மட்டே என்னும்போது துளிக்கின்ற தேன், ஆனால் அந்த தேனிலே ஒருவன் தோய்கின்றான் என்று சொன்னால் அது வெள்ளமாக பெருகும் என்பதை காட்டுகின்றார். இதெல்லாம் பெருமானே நான் உள்ளத்தில் ஈடுபட்டால் நான் இப்படிப்பட்ட சுவைகளை பெறலாகும் என்பது பொருள். இப்ப மடலின் மட்டே மணியே அமுதே என் மது வெள்ளமே, மடலின் மட்டு போல் துளிக்கின்ற பெருமானே, இடையராது உன்னை சிந்திப்பவர்களுக்கு மது வெள்ளமாக பெருகின்ற பெருமானே, வெள்ளத்துள் நாவற்றி அங்கு உன் அருள் பெற்றே துன்பத்தின்றும் வெள்ளக்கிலே நீ விடுதி கண்டாய், விரும்பும் அடியார் உள்ள துளாய் மண்ணும் உத்தர கோசம் அங்கை கரசே கள்ளத்துளிற்கு அருளாய் களியாத களியனக்கே. இங்க வந்து ஒரு உமை சம்பாருமையான உமை. இந்த உமை வந்து இல்பொருள் உமை என்று எல்லா உரையாசிரியரும் சொல்லியிருக்கார்கள். இல்பொருள் உமைனா இல்லாத ஒரு பொருளை உமையாக தருவது. பருத்தி புடவையாய் காய்த்தார் போல அப்படின்னு சொல்றாங்க. பருத்தி புடவையாய் எதுக்குமே காய்க்க, பருத்தி புடவையாய் காய்ச்சல்னா எப்படி இருக்கும், அது நமக்கு மிகவும் பயன்படும். பருத்தி வந்து பருத்தி பஞ்சாதான் இருக்கு, பருத்தி கொட்டை, அதை கொட்டை இறக்கி பஞ்சினை வந்து அடித்து அதை தடியிலே செலுத்தி நூலாக்கி, அதை முதல நூலாக்கி ஆவிடை செலுத்தி அதை வந்து துணியாக நெய்ய வேண்டும். அவ்வளவு சிரம ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் சிரமம் எல்லாம் இல்லாம பருத்தி புடவையாய் காய்ச்சல்னா என்று சொல்வது இல்பொருள் உமை. அத்தைக்கு மீசை முளைத்தான் இல்பொருள் உமை. அதுபோல மாடு காப்பியா கலந்ததே போல காட்டை கடக்கும் போதே காசு வந்துருச்சுன்னா அது இல்பொருள் உமை. அதே போன்ற இல்பொருள் உமை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது இல்பொருள் உமை, இது இல்பொருள் உமை இல்லை, இது ஒரு ஏது உமைன்னு பேர். ஏது உமைனா காரண காரியத்தோடு கூடிய உமை, அதற்கு ஏது உமை. ஒரு காரணத்தையே உமையா சொல்லியிருந்தார், ஏது உமை. வெள்ளத்துள் நாவற்றியாங்கே, ஒருவன் கங்கை வெள்ளத்துல நீந்து கொண்டிருக்கிறான். எங்கு பார்த்தாலும் தண்ணீரா இருக்கு, மேல கீழே எல்லா பக்கங்களையும் தண்ணீர் தான். அதுவும் நல்ல தண்ணீர், கங்கை நீர். அந்த கங்கையில் நீந்து கொண்டிருக்கிறவனுக்கு நாவற்றி பெரிய நீர்வெட்டி ஏற்பட்டதை போல அப்படின்னு சொல்ற. கங்கை நீருக்குள்ளே இருக்கிற ஒருத்தனுக்கு நாவற்றுதலோ நீர்வெட்டி ஏற்படுதலோ இல்லை. ஆகவே இது இல்பொருள் உமை, இல்லாத உண்மை உமை சொல்றார். அதை போல பெருமானே உன் அருள் பெற்று உன்னுடைய அருளை பெற்றுக் கொண்டும் துன்பத்தின்றும் வில்லக்கிலேனை, வில்லக்கிலேன் என்பது விரித்தல் விகாரம் சொல்லுவாங்க. வில்லகிலேன் என்பதான் சொல், வில்ல என்றால் விட்டு நீங்க, வில்லகிலேன் விட்டு நீங்க முடியாதவன் ஆகிய என்னை, வில்லகிலேனை துன்பத்தின்றும், துன்பத்தில் இருந்தும், இன்றும் என்பது ஐந்தாம் வெற்றி உருது, துன்பத்தில் இருந்தும் வில்லகிலேனை விட்டு நீங்க முடியாது இருக்கின்ற என்னை. கில் என்பது ஆற்றல், கிலேன் என்பதனால முடியாதவன் என்று எதிர்மறை பொருள் வருகின்றது. வில்லுதல் நீங்குதல், நீங்க முடியாது இருக்கின்ற என்னை அப்படின்னு பொருள்வருப்ப. வெள்ளத்திற்குள்ளே ஒருவனுக்கு நாவற்றியதை போல உன் அருள் வெள்ளத்திற்குள்ளே இருந்து கொண்டும் இந்த பிறவி துன்பத்திலிருந்து நீங்க முடியாது இருக்கின்ற எல்லை. அருள் வெள்ளத்திலே அமிழ்ந்து விட்டால் பிறவி துன்பம் நீங்கிவிடும். கங்கைக்குள்ளே ஒருவன் நுழைந்து விட்டால் பாய திறந்து என்ன ஆகும், கங்கை உள்ள போகுது. அப்ப தாக சாந்தி ஆயிடுது, நீர்வெட்டி தீர்ந்து விடுகின்றது, அப்ப நாவறட்சி நீங்குகின்றது. அந்த நிலையிலே அவ்வாறு அந்த நிலையிலே பெறாது ஒருவன் என்ன, அவனுக்கு கங்கை வெள்ளத்திற்குள் அமிழ்ந்திருக்கும் போதும் அவனுக்கு தொண்டை தாகம் அதிகரிக்குது. அதே போல பெருமானுடைய திருவுளை பெற்றும் பிறவி துன்பம் என்னை வந்து தாக்குகின்றது, வாசனாமலத்தின் வழியாக இந்த பிறவி துன்பம் என்னை தாக்குகின்றது என்று சொல்றார். இது இன்பொருள் உமை, இல்லாத உமையா சொல்றாங்க, தப்பு. வெள்ளத்துள் நாவற்றும், அதுவே இல்லாத சொல்ல, வெள்ளத்திற்குள்ளோ நாவற்றும். வெள்ளத்திற்குள் நாவற்றுவதற்கு இரண்டு காரணம், ஒன்று அச்சம் காரணம், இன்னொரு அறியாமை. அச்சம் ஒன்று காரணம், அறியாமை ஒன்று காரணம். அறியாமை எப்படி காரணம் பார்ப்போம். பாறைகளுக்குள்ள மீன்கள் இருக்கின்றன, சாதாரண கடலுக்குள்ளேயும் மீன் இருக்கு. கடலுக்குள்ள இருக்கிற ஒரு மீனுக்கு பசிச்சதுன்னா என்ன பண்ணும், கடலுக்குள்ள இருக்கிற மீன்லயும் வெஜிடேரியன் மீன் உண்டு, நான் வெஜிடேரியன் மீன் உண்டு. உலகத்துல பெரிய ப்ளூ வேல் சொல்லப்படுற அந்த திமிங்கல இருக்காது வெஜிடேரியன். விலங்குகள் நம்ம பார்க்கிற நிலத்துல இருக்கிற விலங்குகள்ல பெருசா இருக்கிற யானை வெஜிடேரியன். ஒரு புலியை வாழ மரத்தை கண்டதை இருக்குது. அந்த பிளாங்டன் சொல்லுவாங்க, அந்த கடலுக்குள்ளே இருக்கின்ற தாவரங்களையே திமிங்கின்றது. எது அந்த திமிங்கிலம், திமிங்கிலத்துல ஒரு வகைதான் வந்து வெஜிடேரியன். இப்ப நான் வெஜிடேரியன் மீனா இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், இன்னொரு மீனை சாப்பிடுவோம். வெஜிடேரியன் மீன் என்ன பண்ணுவோம், மீனை சாப்பிட்டது அது என்ன பண்ணும், அது கரைக்கு வரும். கரையின் இடத்துல இந்த பாசி பிடிச்சிருக்கு, ஆறோ கடல்லையோ இருக்கிற மீன் என்ன பண்ணும், அது வந்து கரைக்கு வந்து அங்க இருக்கிற பாசியை தின்னும். அப்ப பசிக்கும் போது ஒரு முயற்சி வேண்டியிருக்கு, அது ஆழ்கடல்லையோ ஆழ் நீர்லயோ இருந்தாலும் அது சிறிது வந்து முயன்று முன்னுக்கு வந்து, ஏன்னா ஆழ்கடலுக்குள்ள அந்த பாசி இருக்காது, திங்கின்ற பாசியானது கரையில் இருக்கிறதுனால அங்க வந்து தின்று விட்டு செல்லும். பாறைகளுக்குள் ஒரு மீன் இருக்கு, பாறைகளும் இருக்கிற மீனை பசிக்கும் பொழுது அவ்வாறே ஆழ் கடலில் இருந்து கரைக்கு வந்து அங்கிருக்கின்ற பாசியினை தின்றதுன்னு சொன்னா அது அறியாமை. ஆழ்கடலுக்குள் அது பார்க்கடலுக்குள் இருக்கிற மீன் பசிச்சதுன்னா அது ஒண்ணும் செய்ய வேண்டாம், வாயை திறந்தால் போதும். வெளியில இருக்கிற பால் வயிற்றுக்குள் போகும். எவ்வளவு ஈஸியா சாமி வச்சிருக்கிறார், வெளியில இருக்கிற பாலே வயிற்றுக்குள்ள போனா பசி அடங்கிடும். பசி அடங்கிடுச்சுன்னா வாயை முடிக்கலாம். அந்த பால் செரிச்சு திரும்ப பசிச்சதுன்னா வாயை தடுத்துக்கணும், இருக்கிற இடத்திலேயே இருக்கலாம். அதுபோல இறைவன் திருவிழை பெற்றவர்கள் இருக்கும் இடத்திலேயே இருக்கலாம், இங்க வந்து செல்ல வேண்டாம். அதுதான் இங்க சொல்ற. ஆனா அறியாமையினால அந்த மீன் என்ன பண்ணுது, பார்க்கடலுக்குள்ள இருக்கிற மீன் என்ன பண்ணுது, அது பால் தன்னை சுற்றி பால் இருக்கின்றதுங்கிறது தெரியல. அப்ப நாம் அருள் வெள்ளத்தில் இருந்தாலும் இந்த அருள் வெள்ளம் நம்முடைய எல்லா பசியையும் போக்கும் என்ற அறிவு இருக்கு. அருள் வெள்ளத்தில் இருந்தா போறாது, அருள் வெள்ளம் ஒன்றே போதும் என்ற அறிவு இருந்ததுன்னு சொன்னா அந்த அருள் வெள்ளத்தை பசிக்கும் போதெல்லாம் தன்னுடைய புலன்களாலேயே துய்த்துக் கொள்ளலாம். வாயை திறப்பதை போல கண்ணை திறந்து, காதை திறந்து, மூக்கை திறந்து, எதை திறந்தாலும் அருள் தான் உள்ள போய் சேரும். அதே போல என்ன நம்முடைய எண்ணத்தினாலே எப்போதும் அருளையே துய்த்துக் கொண்டிருக்கலாம். அறியாமையின் காரணமாக அந்த பார்க்கடலுக்குள் இருக்கின்ற ஒரு மீனுக்கும் பசி ஏற்படும். பார்க்கடலுக்குள் இருக்கின்ற மீனுக்கு பசிக்கவே கூடாது. என்ன காரணம், பசி வருவதற்கு முன்பாகவே வாய்ப்புள்ள அது பால் போகணும். பசி வருவதற்கு முன்பாகவே அந்த பசியானது திங்க வேண்டும். அது பசி என்ற உணர்வினை அறிவதே அறியாமையினாலும் என்று பார்க்கின்றோம். அதே போல அறியாமையினாலே வெள்ளத்துள் நாகப்படுவது அச்சத்தினாலே நாகற்றும். அச்சத்தினாலே எப்படி நாகற்றும்னா, அஞ்சியே வந்து ஒருவன் நீருக்குள் இருந்தாலும் நாகற்றும். வெள்ளத்தினுள் இருப்பவன் அச்சத்தினாலே அவனுக்கு வியர்க்கும், நாவற்றும். இந்த தண்ணீர் உள்ள போகுதே, அந்த தண்ணீர் உள்ள போனா அந்த நபர் நாவர் நீங்காதா? என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன், நீங்காது. நீண்ட நேரம் தண்ணீர் குடிக்காத இருந்து நாவற்சி ஏற்பட்டு ஒரு குடம் தண்ணீர் குடித்தாலும் அரை மணி நேரத்தில் திரும்ப அந்த வறட்சி ஏற்படுது. என்னுடைய அனுபவத்தினால சொல்றேன், முத்தினா போகும்போது ஏற்பட்டது. என்ன காரணம்னா, நாம குடிக்கிற தண்ணீரை உடம்பில் இருக்கிற அந்த செல்லு அது ஏற்கவில்லை. ஏற்காத காரணத்தினாலே வறட்சி மீண்டும் ஏற்படுகின்றது. ஆகவே நம்முடைய இயல்புக்கேற்ப அந்த திருவுருளை துய்க்க முடியாத நிலை இருந்ததுன்னு சொன்னா வறட்சி. இந்த திருவுருளை துய்க்க முடியாத நிலை என்பது வாசனா மனத்தினால் தாக்குண்டிருக்கும் போது. ஆகவே வெள்ளத்துள் நாவற்று என்பது உண்மை, அது இல்லாத பொருள் இல்ல. எந்த உரையிலும் எல்லா உரையிலும் இது இல்லாத பொருள் உண்மைன்னு சொல்றாங்க. இல்பொருள் உண்மை அன்று, அது உள்பொருள் உண்மைதான். நிஜமாவே வெள்ளத்துக்குள் நாவற்றக்கூடிய நிலை உண்டு. அதை போல பெருமானை உன் அருளை துய்க்க முடியாது இருக்கின்றேன். அதற்கு காரணம் என்னுடைய சிறுமை, என்னுடைய இயல்பானது உன் திருவுளை துய்ப்பதற்கு இடம் கூடாது இருக்கின்றது. என்னுடைய அறியாமையும், என்னுடைய அச்சமும், என்னுடைய உலகப்பற்றும், ஏன்னா ஈர்க்கின்ற அஞ்சோடு அச்சம் இணையேனு இருதலையே என்று சொன்னார். ஆகவே அஞ்சும் அச்சமும் இருதலை ஈர்ப்பதனாலே அஞ்சும் அஞ்சினால் ஈர்க்கப்படுகின்ற தன்மை இருக்கின்றது, அச்சமும் இருக்கின்றது. இந்த இரண்டினாலும் திருவுளை துய்க்க மாட்டாது இருதலை புள்ளியின் உள் இரும்புத்து இருக்கின்றேன். இங்கும் சொல்ல முடியாமல் அங்கும் சொல்ல முடியாமல் இருக்கின்றேன். ஆகவே திருவுள் வெள்ளத்துக்குள் இருந்தாலும் அந்த திருவுளை துய்க்க மாட்டாது இருக்கின்றேன். வெள்ளத்துள் நாவற்றி அங்கு ஆங்கிலோ உணவு, வெள்ளத்துள் நாவற்றியதை போல உன் அருள் பெற்றே உன் அருள் பெற்றும் என்ற உண்மை மறைந்திருக்கின்றது. துன்பத்தின்றும், பிறவி துன்பத்தினின்றும், அல்லது இம்மை துன்பத்தின்றும், இம்மை வந்து அடர்க்கும் பொழுதுனர் இம்மையாகின்ற துன்பத்தின்றும், பிள்ளைகளேனை விட்டு நீங்க முடியாது இருக்கின்ற என்னை விடுதி கண்டாய், இந்த துர்பாகிய நிலை இருக்கின்ற என்னை நீ விடக்கூடாது, கைவிடக்கூடாது. விரும்பும் அடியார் உள்ள துளாய், முன்பு சொன்னார் இடலில் அடியார் உடலிலே மன்னும் உத்தர கோஷம் கேட்கிறார். அந்த பாட்டை இந்த பாட்டோடு சேர்த்து பொருத்தி கொள்ள வேண்டும். விரும்பும் அடியார் உள்ள துளாய், பெருமானே உண்மையாக எனக்கு உன்னிடம் அன்பு வேண்டும், நீ என்னிடம் எவ்வளவு அன்பு காட்டியும் பயன். நான் வந்து மரம் போல இருக்கின்றேன், ஒரு மரத்திலே நீ அன்பு காட்டின மரக்கண் என் செவி இரும்பினும் வலிது அப்படின்னு சொன்னார். மரம் போலவும் இரும்பு போலவும் ரப்பர் போலவும் பிளாஸ்டிக் போலவும், பிளாஸ்டிக்ங்கிற வார்த்தையே வாயில வரக்கூடாதுன்னு அர்த்தம் சொல்லி, அதை போலவும் இருக்கின்ற. அப்ப நீ எவ்வளவு அன்பு காட்டி என்ன பலன், எனக்கு உன்னிடம் அன்பு வேண்டாமா? அப்ப விரும்பும் அடியார் உள்ள துளாய், உன்னை விரும்பி அடையாள உள்ளத்திற்குள்ளே நீ மகிழ்ந்து இருக்கின்றாய். எல்லா உயிருடைய உள்ளத்துக்குள்ளே இவன் சாட்சியாக இருக்கின்றான். ஆனால் கோயில் கொண்டு இருக்க வேண்டும். பெருமான் சாட்சியாக இருந்து பயனில்லை, அவர் அறியாத அறிவில்லாத பொருளுக்குள்ளதான் இருக்கார், தூணுக்குள்ள இருக்கார் சாமி. அதனால தூணுக்கு என்ன பலன், தூணுக்கு உணர்ச்சியே கிடையாது. அந்த தூணை போலதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பெருமான் இல்லாத இடம் இல்ல, ஆனால் விரும்புகின்ற அறியாத உள்ளத்திற்குள்ளே தன் இருப்பினை அறிவித்துக் கொண்டு இருக்கின்றான். தான் இருப்பதை அவர்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றான். இறைவனிடத்திலே விருப்பம் வேண்டும். விரும்பும் அடியார் உள்ளத்துள்ளாய், அந்த விரும்பும் அடியார் உள்ளத்துள் இருக்கின்ற பெருமான், அந்த விரும்பும் அடியார் தான் உடலில் அடியார், அவர்கள் உடல் இளமையே கொண்டான். உடல் இளமையே கொண்டான் என்பதற்கு பொருள் உள்ளத்தை இடமாக கொண்டான் என்பது. உள்ளத்தை இடமாக கொண்டால் உடம்பையும் இடமாக கொள்வான், உள்ளத்தை இடமாக கொள்ளவில்லை என்று சொன்னால் உடம்பும் இடமாக கொள்ளப்பட மாட்டாது என்பது. பெருமாள் ஆட்கொண்டால் முழுவதும் ஆட்கொள்வார். ஒருத்தர் பெருமாள் வந்து தன்னுடைய அடியாருடைய அன்பு, அந்த அன்பு உள்ளம் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவருடைய உடலும் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் சிந்தமித்தனர் பிடிச்சிருக்க சாமிக்கு அவர் உடம்பு பசியால வாழக்கூடாதுன்னு அவர் முயற்சி. நாயனார் தானே பிடிச்சிருக்கு, அவர் பசியால இருந்துட்டு போட்டுமேன்னு நினைக்கல சாமி. பசி என்பது உடம்புக்கு தானே. நாயனாரை பிடிச்சிருக்கீங்கிறதுனால அப்ப பரவாயில்ல, அவர் மெதுவா வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். அவர் பசிக்கும் போது சாமிக்கு பசிக்குது, ஐயோ பாவம் பசிக்குது அப்படின்னு சாமியே வந்து சாப்பாடு போடுறாரு, பிச்சை எடுத்து சாப்பாடு போடுறாரு. ஆகவே உடலை இருப்பிடமாக கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா உடம்பை இருப்பிடமாக, உள்ளத்தை இருப்பிடமாக கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா உடம்பையும் இருப்பிடமாக கொள்கின்றான் என்ற கருத்து தான் இந்த ரெண்டு திருவாசமும் சேர்த்து வருகிறது. அது அப்புறமாவுடைய ஒரு தாண்டகத்திலே சொல்லிட்டு ஏற்படுத்து இல்லாத நிஜந்தொன்று சிலாவாத புலால் உடம்பு புகுந்து என்ற கற்பகம். அப்ப விடலின் அடியாருடன் இளமே மன்னன் பெருமான் விரும்ப முடியாத உள்ளத்து உள்ளாய், விரும்ப முடியாத உள்ளத்துளாய் மண்ணும் உத்தர கோச மங்கைக்கரசே கள்ளத்துளேக்கு அருளாய், கள்ளத்துளேக்கு அருளாய். இந்த வெள்ளத்துள் நாகற்றியாங்கு என்ற உவமையை இங்கு விரிக்கின்றார். அதற்கு ஏது சொல்றாரா, ஏது உவமை ஏது சொல்லப்பட்டிருக்கு இந்த பாட்டுல? கள்ளத்துளேற்கு வஞ்சனை இருக்கு எனக்கு. வீட்டுக்காரர் எவ்வளவு அன்பா இருந்தாரோ, அந்த வீட்டுக்காரர்கிட்ட ஒரு மனைவிக்கு அன்பு இல்லை என்று சொன்னால், அந்த கள்ளம் இருந்தது என்று சொன்னால் அன்பு பயன்படாது. அதுபோல பெருமாளுடைய திருவுளை தூக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. உலகப்பற்றின் காரணமாக அந்த திருவுள் வெள்ளத்திலே பெருமாள் என்னை மூழ்கடித்தாலும் கூட நான் வற்றும். என்ன காரணம்? யான் கள்ளத்து உள்ளேன், எனக்கு உண்மை அன்பு இல்லை, என்னுடைய அன்பு பொய்யன்பு, நான் வஞ்சகத்தில் வஞ்சகம் செய்கின்றேன். கள்ளத்துளேற்கு அருளாய், என்ன அருமையா பாத்துக்கிறேன், கள்ளத்துளேற்கு அருளாய், கள்ளங்கொண்ட எனக்கு நீ அருளமாட்டாய் அப்படின்னு பொருள் சொல்லிடணும். கள்ளத்துளேற்கு அருளாய், கழியாத களி எனக்கேன்னு வருது. பெருமானே அந்த கள்ளத்தை நான் கைவிட வேண்டும், அந்த கள்ளத்தை நான் கைவிட முடியாத எனக்கு நீ அருளிவிட்டாய் என்று சொன்னால் எனக்கு கழியாத களி, இதுவரையிலும் நான் அறியாத இன்பம், இதுவரை நான் வந்து தீர்த்து அறியாத இன்பம், அந்த இன்பத்தை அருளாய் அருள்வாய். அருளாய் எப்படி ரெண்டு விதம்? கள்ளத்துளேற்கு அருளாய், வஞ்சகம் செய்கின்ற எனக்கு நீ அருளமாட்டாய். அந்த வஞ்சகத்தை நான் கைவிட்டேன் என்று சொன்னால் எனக்கு கழியாத களி அருளாய், இதுவரையும் நான் தீக்காத இன்பத்தை கழியாத களி என்று சொன்னால், இதுவரையும் கழித்த என்றால் இன்புறுதல், இதுவரையும் இன்புற்று அறியாத இன்பம், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன். திருவையாறுல பார்த்தது இதுவரையும் என்னை உருளிலேயே பார்க்காதது. அதாவது சிவ சாயுஜ்ய காட்சி, கைலாய காட்சி என்பது சிவசக்திமயமாக அனைத்து உலகங்களையும் இரவும் சராசரங்கள் அனைத்தையும் சிவசக்தியாக பார்ப்பது. அந்த காட்சிக்கு பிறகு முக்தி நிலைதான், ஜீவன் முக்தி நிலை. அதற்கு பிறகு கண்டபின் பிரிவது, கலந்த பின் பிரிவதில்லை என்ற நிலை ஏற்படுகிறது. அந்த காட்சி தான் மரவா கரங்கோலை கொள்வதற்கு காய பிறப்பது மறந்தேயும் தன்கள் தான் மரபாவனம் நல்குதல். அந்த காட்சியை கண்ட பிறகு மறக்க முடியாது, மறந்தேயும் தன்கள் தான் மரபாவனம் நல்குதல். அப்ப வந்து நம்மிடம் அன்பா இருக்கின்ற ஒரு மனைவியிடம் அன்பா இருக்கின்ற கணவன் அந்த கணவனுடைய அன்பினை வந்து உணர்ந்து மனைவியும் அவனை அவனிடத்திலே நேர்மையான அன்பினை வைத்தார் என்று சொன்னால் அப்பொழுதுதான் கழியாத களி ஏற்படும். அதுவரை ஏற்படுகின்ற இன்பம் துன்பம் தான், அப்போது ஏற்படுகின்ற இன்பம் கழியாத களி. ஆகவே கள்ளத்து உழைக்கு அருளாய், எனக்கு கழியாத களி அருளா என்று ரெண்டுதான் இருக்கு. கள்ளத்துளேற்கு அப்படின்னு ஒரு எழுவாய் இருக்கு, எனக்குன்னு ஒரு எழுவாய் இருக்கு. அது ரெண்டு எழுவாய்க்கும் தகுந்த மாதிரி அருளாய் என்பதை இரண்டு விதமா பொருள் கொள்ள வேண்டும். வஞ்சகம் செய்தவருக்கு நீ அருள மாட்டாய், பெருமானே நானே அந்த வஞ்சகம் செய்யாவிடில் எனக்கு நீ கழியாத களி அருளாய், இதுவரையும் தீக்காத பேரின் இன்பத்தினருக்கு தருவாயாக. அது தருவதற்கு என்ன முகாந்திரம் அடிப்படை என்ன என்று சொன்னால் கள்ளம் ஒழிய வேண்டும், மெய்யடியார்கள் தந்திரை எனக்கு தருவாக என்பது குறிப்பு எச்சம். வெள்ளத்துள் நாகற்றியாங்கு உன் அழுகற்று துன்பத்தின்றும் வெள்ளக்கிளையனை விடுதி கண்டாய், விரும்பும் அடியார் உள்ளத்துளாய் மண்ணும் உத்தர கோச மங்கைக்கரசே கள்ளத்துளைக்கு அருளாய், கழியாத களி எனக்கே. கழிவந்த சிந்தையோடு உன் கடல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனே, விடுதி கண்டாய் சுடருக்கெல்லாம் ஒளிவந்த புங்கழல் உத்தர கோசமங்கைக்கரசே, எளிவந்த எந்த இபிரான் என்னையாளுடைய என்னப்பனே. கழிவந்த சிந்தையோடு உன் கடல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனே. பெருமானே நீ குருநாதனாக வந்து இணையார் திருவடியை காட்டிய பொழுது அந்த திருவடியை கண்டு என் உள்ளத்திலே இன்பம் பொங்கியது, அதனை மறுக்க இயலாது. அதாவது ருசிகண்ட பூனை, அதனால்தான் மீண்டும் மீண்டும் அந்த ருசி நினைத்து திருவாசம் பாடுது. ருசிகண்ட பூனை, கழிவந்த சிந்தையோடு உன் கடல் கண்டும், பெருமானே உன் கடலை கண்டபோது கழிவந்த சிந்தையோடு தான் கண்டேன், அதுல இருந்து எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதனை காணுமாறும் இப்பொழுது காணேன், காணுமாறு காணேன் உன்னை உன்னால் கண்டேனும் சொல்ற. இப்பொழுது அதனை மீண்டும் பார்ப்பதற்கான வழியை கூட பார்க்க மாட்டேன். மீண்டும் அதை எப்படி பார்ப்பது என்ற வழியே புலப்படவில்லை என்று சொன்னால் அது கனவிலே கண்டது போல இருக்கு. அதை மீண்டும் காண்பது என்பது ரொம்ப தொலைவில் இருக்கு. ஆனால் அந்த பண்டை கண்ட பொழுது நான் மிகவும் இன்பு கண்டேன். அவ்வாறு கண்டிருந்தும் பெருமானே என்னுடைய நாணத்தின் காரணமாக, நாணம் என்பது உலக பற்றினால் விளைவது. இதை வந்து புறப்பொருளிலையும் பொருள் செய்யலாம், அகப்பொருளிலும் பொருள் செய்யலாம். உலக பற்றின் காரணமாக நீ என்னை உடனே கலந்தருள்வதற்கு நான் ஒப்பவில்லை. கலந்தருள வெளிவந்திலேனே, இப்ப பெருமான் கலந்தருள என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். உரையாசிரியர்கள் நான் உன்னை கலக்கன்னு சொல்லிருக்காங்க. தன்னுடைய செயலை அருளி செயலாக அடையா சொல்ல மாட்டேன். அடைக்கலும் போது எவ்வளவு பேரின்பமாக இருக்க வேண்டும். அவன் திருவடியிலே இரண்டரை கரத்தல் என்பது எவ்வளவு பேரின்பமாக இருக்க வேண்டும். ஒரு மீண்டும் வாரா நெறி, மீண்டும் திருவிக்கு வாராத பேர் அருள் நெறி. ஆகவே பெருமான் அந்த அருளை செய்யட்டும் என்று சொல்லி நான் ஒப்ப வேண்டும். நான் ஒப்பவில்லை. வெளிவந்திலேனே என்றால் மனமுப்பி இடம் கொடுக்காதவனை வெளிவிடுதல் இடம் கொடுத்தல் இடம் கொடுத்தல். அப்ப பெருமான் திருவுள் செய்வதற்கு நான் இடம் கொடுக்கவில்லை. நீ கலந்தருள நான் வெளிவந்திலே, அப்படி அந்த குற்றம் இடத்துல இருக்கின்றது. இருந்தாலும் நீ விடக்கூடாது. ஏன்னா உன்னுடைய தலைவனாகின்ற தகுதியினாலே நீ கலந்தருள வெளிவந்திலேனை விடுதி கண்டாயி. மெய்ச்சுடருக்கெல்லாம் வெளிவந்த பூங்கழல் மெய்ச்சுடர் என்று சொன்னார். உண்மையாக சுடர் என்று அறியப்படுகின்ற பொருள்கள். மெய் என்பது சத்தியம், மேலான உண்மை அப்படிங்கிற பொருள்ல வரல. கண்கூடு என்ற பொருள் வருகின்றது. ரியல், ரியல்னா என்ன? கண்கூடு. ட்ரூத் என்பதுதான் சத்தியம். ரியல் என்பது பார்ப்பதற்கு தெரியாது. ரியல் கண்கூடு. கண்கூடா நான் பார்க்கின்ற ஒளிப்பொருள் என்னன்னு கேட்டா சூரியன், சந்திரன், விண்மீன்கள், நம்ம வீட்டிலே வளர்க்கின்ற நெருப்பு, விண்மினி பூச்சி, ரேடியம், இதெல்லாம் ஒளிப்பொருள். தானாவே அதுல ஒளி இருக்கு. விண்மினி பூச்சியில ஒளி இருக்கு. நைட்லதான் தெரியுது, பகல்ல தெரிய மாட்டேங்குது. அப்ப மெய்ச்சுடர் என்று சொன்னால் நம்மால் சுடர்களாக அறியப்படுகின்ற ஒளிப்பொருள்கள். தூண் வந்து ஒளிப்பொருள் கிடையாது. இது மேல ஒரு தார்த்து அடிச்சாதான் அது தெரியுது, அது ஒளிப்பொருள் இல்ல. ஆனா சூரியன் பார்த்தாலே தெரியும், கண்ணை திறந்து பார்த்தாலே தெரியும், அதான் மெய்ச்சுடர். அப்ப கண்ணை திறந்த அளவிலே சுடராக அறியப்படுவதை பிராக்டிக்கல் லைட்ஸ், பிராக்டிக்கல் லைட்ஸ் மெய்ச்சுடர். அப்படி அறியப்படுகின்ற ஒளிகள் எல்லாம் உண்மையிலேயே சுய ஒளி கொண்டவையா என்றால் இல்லை. அவற்றிலே ஒளியை வைத்தவன் இறைவனே. ஒரு ஒளிகின்ற பொருள் ஒளிவதற்கு காரணம் இறைவனுடைய ஆற்றல் ஒளியாக அந்த ஒளிப்பொருளிலே கலந்திருக்கின்றது. அந்த ஆற்றல் எல்லா பொருளிலும் சம எடை கலக்கவில்லை. மின்மினி பூச்சியில கொஞ்சம் தான் கலந்திருக்கு. சந்திர இடத்திலே கூட கொஞ்சம் தான் கலந்திருக்கு. சூரிய இடத்திலே நன்றாக கலந்திருக்கின்றது. விண்மீன் இடத்திலே நன்றாக கலந்திருக்கின்றது. ஆனால் தொலைவில் இருப்பதனால தெரியும். நம்மிடமிருந்து மிகவும் தொலைவில். அப்ப மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளி வந்த என்றால் ஒளியினை தருகின்ற, ஒளி மிகுவதற்கு காரணமான ஒரு ஒளிப்பொருள் ஒளியிலே உமிழ்கின்றது. தொடர்ந்து ஒளியிலே உமிழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தொடர்ந்து ஒளி சப்ளை ஆக வேண்டும். கேட்கும் போதுனா ஐயா நமக்கு பணம் தரான்னு சொன்ன அவருக்கு இந்த பணம் கொடுத்துட்டு தான் இல்லன்னா காலியாகுமே. அப்ப முள்ள முள்ள கங்கையில ஜலம் வருதுன்னா இமயமலை பனி உருகுதுன்னு அர்த்தம். இனமே கங்கையில வந்து ஜலம் பிறந்தது. அப்ப ஒளிப்பொருள் ஒளி விட்டுக் கொண்டே இருக்குன்னு சொன்னா அந்த ஒளி குறையாமல் ஒளியிலே வைத்துக் கொண்டே இருக்கிறான் ஒருவன். அடுக்கலையும் சோழி அமைப்போம். அப்ப மெய்ச்சுவருக்கெல்லாம் ஒளி வந்த பூங்கடல் என்று சொன்னால் ஒளியாக அறியப்படுகின்ற பொருள் எல்லாம் ஒளி குன்றாத வண்ணம் ஒளி மிகச் செய்கின்ற காரணமாகின்ற பேரொளிப்பொருளே ஒளிவந்த பூங்கடல் உத்தர கோஷம் அங்கிருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமானுடைய வெற்றி கடல் அது மென்மையான கடல், அழகான கடல். தூங்கலிருந்தா அழகான கடல் சொல்லலாம். அடியாருடைய உள்ளத்தில் இனிக்கின்ற மென்மையான கடல் அதனை கொண்ட உத்தர கோஷம் இங்கே கரசே. வெளிவந்த எந்தை பிரான் என்று சொன்னால் பெருமானே நீருடைய அருமை பெருமையினாலே எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் என் போல்வார் பொருட்டு நீ கண்கூடாக குருநாதனாக உன் கருணையினாலே எளிவந்தா என்றால் இறங்கி வந்தாய். வெளிவந்த எந்தை பிரான் எங்களுக்கு தந்தை, எந்தை பிரான் என் தந்தைக்கு தலைவன். வழிவழி மூத்தோர்களுக்கும் தலைவனாக இருக்கின்ற பெருமான் வெளிவந்த எந்தை பிரான் என்னை ஆளுடைய இன்னப்பனே. அவ்வாறு என்னுடைய பரம்பரைக்கே தலைவனாக இருந்தாலும் என்னை கைவிடலாம். அவ்வாறு கைவிடாது நான் இந்த குடும்பத்தை ஆளுகின்ற தலைவன் என்ற அந்த பொறுப்புணர்ச்சியினாலே என்னையும் நான் உன்னை மறந்திருக்கிற இந்த காலத்திலே ஆசிரியனாக வந்து என்னை விசேடமாக சிறப்பாக ஆட்கொண்டவன் என்னை ஆளுடை என் அப்பனே, எனக்கு பிறவினை ஒழிக்கின்ற அப்பனே. ஏன்னா எனக்கு பிறவினை தருகின்ற ஒரு தகப்பனார் உண்டு, ஆனால் எனக்கு பிறவினை ஒழிக்கின்ற தகப்பன் என்று படிக்கின்றான். ஆகவே எளிவந்த எந்தெய்பிரான் என்னை ஆளுடை.